ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீசைலேஷலயாபாத்திரம் தீபத்யாதி குணாணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்வதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜுர மசீஷமதி பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷதே. விஷதவாக்ஷிகாமணிகளான மணவாள மாமுனிகள் எம்பெருமானாருடைய வைபவத்தை பலவாறு கொண்டாடியிருக்கிறார் உபதேச ரத்னமாலையிலே. அதிலே ஒரு விதமாக கொண்டாடுறது அப்படின்னாக்கா, எம்பெருமானார் அவதரித்த திருநாளுக்கே உண்டான வைபவம். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு முன்னலகீர். ஏழ்வாரும் ஐயா எதிராசி ருதித்தரளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை அப்படின்னு காட்டுறார். ஆழ்வார்கள் அவதரித்த நாள்களை காட்டிலும் வேறுபட்டு வீறுபட்டு நிற்கிறது இந்த சித்திரையில் செய்ய திருவாதிரை நாள். அந்த அற்புதமான எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திர வைபவ மகோத்சவ வைபவத்தை முன்னிட்டு நாம் அவிழ்த்து கொண்டு வருகிற இந்த ஸ்ரீபாஷ்யாதி கிரந்த உபன்யாசங்களில் இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிறது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆனந்தமயாதிகரணம். எம்பெருமானாருடைய உற்சவத்தை நாம் பலவிதமாக கொண்டாடலாம். அதில் ஒரு விதம் எம்பெருமானாருடைய கிரந்தங்களை நாம் அத்தியானம் பண்ணுறது அப்படின்றது ஒரு விதம். எம்பெருமானார் விசேகமான கிரந்தங்களை அனுபவிக்கிறதுன்றது ஒரு விதம். அந்த விதத்தில் இந்த சித்திரை மாதத்தில் இருக்கிற உபன்யாசங்களை எல்லாம் அமைத்து கொடுத்து நமக்கெல்லாம் பெரிய உபகாரத்தை பண்ணினவர்களான ஆரணுக்கனின் பாதமேஸ்வரன் அப்படின்ற அந்த குழுமத்தினருக்கு முதற்கண் கிருதஜதையை தெரிவித்துக்கொண்டு, இந்த ஸ்ரீபாஷ்யம் சொல்கிறது சுலபமே கிடையாது, இதை முதல்ல புரிஞ்சுக்கிறதுன்றதே அத்தனை கஷ்டம், அதை புரிஞ்சுன்றதை வார்த்தையில் சொல்கிறதுன்றது அதை விட கஷ்டம், அதுக்கு மேலே இந்த அவகாசத்துக்குள்ளே சொல்கிறதுன்றது மகாபெரிய கஷ்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீபாஷத்தினுடைய ஆனந்தமயாதிகரணத்தை இருந்தாலும் யதாசக்தி யதாமதி யதாவகாசம் அப்படிய விண்ணப்பிக்கலாம்னு தொடங்குறேன். எம்பெருமானார் நமக்கு தம்முடைய சரம தசையில ஒரு ஆறு வார்த்தைகளை நியமிச்சிருக்கிறார், ஆறு கட்டளைகள் விட்டிருக்கிறார். அதில் முதல் கட்டளை எதுன்னுக்கா, இந்த ஸ்ரீபாஷத்தை யதாதிகாரம் நாம் கற்று மற்றவர்களுக்கு கற்பித்து கொடுக்கணும் அப்படின்றது. இதனால எம்பெருமானார் ஒன்பது கிரந்தங்கள் அது அள்ளி செய்தாரே, மற்ற கிரந்தங்களுக்கு இல்லாத இந்த வைபவம் ஸ்ரீபாஷத்துக்கு எதற்காக? அஞ்சு வேதாந்த கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீ கீதா பாஷ்யம் அப்படின்னு இந்த அஞ்சு வேதாந்த பரமான கிரந்தங்கள். அதே போல் இந்த சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் அப்படின்னு சொல்கிற கத்தியத்ரயம் என்ன, அதுக்கு மேலே நித்திய கிரந்தமான இந்த கிரந்தம், இந்த நாலு தன்னுடைய அந்தரங்க சிஷ்யர்களுக்கு ரகசியார்த்த உபதேசம் பண்ணுறதோ அல்லது அனுஷ்டானத்தை காட்டி கொடுக்கறதோ இந்த மாதிரி ஆவச்சிருக்கிறார் பெருமானார். இப்படிப்பட்ட ஒன்பது கிரந்தங்களில் முக்கியமாக நமக்கு ஸ்ரீபாஷத்தை கற்று கற்பிக்கிறது முக்கியம் அப்படிங்காட்டுறாரு. எதனாலே அப்படின்னாக்கா, ஸ்ரீபாஷத்துக்கு இருக்கிற பெருமை. எதனாலே? எம்பெருமானார் தரிசனம் என்னே, இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் சொல்கிறோமோ இல்லையோ, அப்போ இதுக்கு எம்பெருமானார் தரிசனம்ன்றோம், இது ஒரு விசிஷ்டாத்வைத்த மதம் அப்படின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மதத்தை நாம் ஸ்தாபிக்கணும் அப்படின்னாக்கா மூணு பிரஸ்தானங்களுக்கு வியாக்கியானத்தை அருளி செய்யணும் அப்படின்றது அப்போது இருந்த அந்த மதாச்சாரியர்களுக்குள்ளே இருந்த கொள்கை. அப்போ அந்த பிரஸ்தான திரயங்கள் பிரம்மசூத்திர பிரஸ்தானம், ஸ்ருதி பிரஸ்தானம் சொல்லப்படுற உபனிஷத் பிரஸ்தானம், அதுக்கு மேலே ஸ்மிருதி பிரஸ்தானம் சொல்லப்படுற கீதா பிரஸ்தானம். அப்போது ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த பிரஸ்தான திரயத்துக்கு வியாக்கியானத்தை அருளி செய்யணும் செய்தால் அவர் தான் மதாச்சாரியர் அப்படின்னு கொண்டாடப்படுறார். அந்த விதத்தில் இது பிரம்மசூத்திர பிரஸ்தானத்துக்கு உண்டான பெரிய ஒரு கிரந்தமாக இருக்கிறபடியால், அது வியாக்கியானமாக இருக்கிறபடியாலே இதுக்கு உண்டான வைபவம். இதுக்கு யார் ஸ்ரீபாஷன் பேர் சாத்தினார் அப்படின்னாக்கா, சாட்சாத் சரஸ்வதி தேவியே அந்த தூரத்து காஷ்மீரத்தில் சரஸ்வதி பண்டாரத்தில் இந்த கிரந்தத்தை எல்லாம் இயற்றினதுக்கு அப்புறம் இந்த கிரந்தத்தை அங்கே எழுந்தோள பண்ணி கொண்டு போகிறச்ச சரஸ்வதி தேவி இந்த கிரந்தத்தை தன் சிரஸில் தரித்து இதுக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற பெயர் கொடுத்து, எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்ற பெயர் கொடுத்து தான் அந்த சன்மானங்களை எல்லாம் பண்ணினாள் அப்படின்றத பார்க்குறோம். இது சரித்திர பாகங்களை பார்க்குறோம். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீபாஷத்தில் என்ன விஷயம் சொல்லப்படுறதுனாக்கா, பரஸ்ய பிரம்மணஹா சேஷித்வம் ஸ்புடம் அத்த ஈக்ஷதே. அதாவது இந்த ஸ்ரீபாஷத்தில் பரபிரம்மத்தினுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய சேஷித்வமானது ஸ்பஷ்டமாக காட்டப்படுறது. இதுதான் இதில் இருக்கிற விஷயம். இந்த சொல்கிறதுக்கு வந்த இந்த ஸ்ரீபாஷத்தில் நாலு அத்தியாயங்கள், அந்த நாலு அத்தியாயங்களுக்குள்ளே 156 அதிகரணங்களில் 545 சூத்திரங்களுக்கு வியாக்கியானத்தை கொண்டிருக்கிறார் எம்பெருமானார். இந்த அதிகரணங்கள் அப்படின்றது சில ஒரு சூத்திரம், சில இடங்களில் ஒரே சூத்திரம் கொண்டிருக்கலாம், சில இடங்களில் சில பல சூத்திரங்களை கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரே விஷயத்தை சொல்லக்கூடியதான சில சூத்திர கணங்களுக்கு ஒரு அதிகரணம் அப்படின்னு பேர். அப்படி 156 அதிகரணங்கள், 545 சூத்திரங்கள் இருக்கிறது. இதில் சித்தத்விகம் சாத்தத்விகம்னு பிரிக்கிறார் இந்த அத்தியாயங்களை. முதல் ரெண்டு அத்தியாயத்துக்கு சித்தத்விகம்னு பேர். எம்பெருமான் விஷயமாக அருளி சாதிக்கிற இந்த விஷய அத்தியாயங்கள், அதில் சமன்மயாத்தியாயம் எம்பெருமானுக்கு இந்த லட்சணங்கள் எல்லாம் உண்டுன்னு காட்டுறது. அவிரோதாத்தியாயமான ரெண்டாவது அத்தியாயம் அந்த எம்பெருமானுக்கு கல்யாண குணங்கள் உண்டுன்னு சொல்றச்ச வந்த ஆக்ஷேபங்கள் எத்தனையோ அவனுக்கு கிடையாதுன்னு விரோதம் பண்ணா அந்த விரோதங்கள் எல்லாம் நீக்கி கொடுக்கறது தான் ரெண்டாவது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம். மூன்றாவது சாதனாத்தியாயம், நாலாவது பலாத்தியாயம், இது ரெண்டும் சாத்தியத்விகம் சொல்லப்படுறது. சாதனாத்தியாயத்தாலே அந்த எம்பெருமான் அடையறதுக்கு எது வழி அப்படின்னாக்கா பக்தி தான் வழி அப்படின்னு காட்டி கொடுத்தார். பலாத்தியாயத்தாலே அந்த எம்பெருமான் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த முக்தாத்மா எப்படி எல்லாம் அனுபவிக்கிறான் பெருமாளை அப்படின்னு காட்டுறார். ஆக இந்த நாலு அத்தியாயங்களாலே இந்த விஷயங்கள் காட்டப்படுறது. அதுல முதல் அத்தியாயமான சமன்மய அத்தியாயத்துல நாலு பாதங்கள், அந்த நாலு பாதங்கள்ல முதல் பாதத்துக்கு அயோக வியவச்சேத பாதம் அப்படின்னு பெருமாளுக்கு இந்த லட்சணங்கள் உண்டுன்னு முதல்ல ஸ்தாபிக்கிறது, சித்தாந்தம் பண்றது. அப்போ இந்த அயோக வியவச்சேத பாதத்துல அது 11 அதிகரணங்கள் உண்டு. அதுல முதல் நாலு அதிகரணங்கள் சதுசூத்திரின்னு சொல்லப்படுறது. ஒரு அதிகரணத்துக்கு ஒரே சூத்திரம், அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா ஜன்மாத்தியசயதா சாஸ்திரயோனித்வாத்து தத்துவ சமன்மயாத்து அப்படின்ற முதல் நாலு சூத்திரங்கள். இது கிரமசக ஜிக்யாசாதிகரணம், ஜன்மாத்தியதிகரணம், சாஸ்திரயோனித்வாதிகரணம், சமன்மயாதிகரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அதிகரணங்களால் என்ன காட்டப்பட்டது அப்படின்னாக்கா, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, அதாவது அல்பமான அஸ்திரமான பலத்தை விட்டு அனந்த ஸ்திர பலமான எம்பெருமானுக்கு பண்ணுற கைங்கரியங்கள் இருக்கிறதே, இதை ஆசை கொண்டவன் முதல்ல அந்த பரபிரம்மத்தை அடையணும்னு ஆசைப்படுறான், அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு பரபிரம்மத்துடைய லட்சணம் எப்படி காட்டி கொடுக்கறது வேதம் அப்படின்னாக்கா, ஜெகத்காரணமாக இருக்கிறது இந்த பரபிரம்மம் அப்படின்ற முக்கியமான லட்சணத்தை காட்டுறது. அப்படிப்பட்ட பரபிரம்மத்தை நான் எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், பிரத்யக்ஷத்தாலேயா அனுமானத்தாலேயான்னா இப்படியெல்லாம் முடியாது, சாஸ்திரத்தாலே தான் தெரிஞ்சுக்கலாம். சாஸ்திரத்துக்கு சமதகம் தான். அப்போ அந்த சாஸ்திரத்தாலே தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீரே, சாஸ்திரத்துக்கு இதில் அண்மையம் உண்டா, பெருமாளை காட்டுறதுக்கு அது அண்மையம் உண்டான்னா உண்டு சத்தத்துவ சமன்மயம் அப்படின்னு ஸ்தாபிச்சுட்டார். ஆக மொத்தத்தில் பெருமாளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த நாலு சூத்திரங்களில் இருக்கிற விஷயத்தை காட்டுடுச்சு. இதுதான் அந்த கிரந்தத்தினுடைய சுருக்கம். இது மேலே கிரந்த சேஷம் இருக்கிறதே, மீதி இருக்கிற இந்த கிரந்தம் இருக்கிறதே, இந்த நாலு சூத்திரங்களை விளக்க வந்ததுதான் மீதி கிரந்தம் அப்படின்னு காட்டப்படுறது. அந்த விதத்தில் ஜெகத்காரணம் பரபிரம்மம் அதுதான் அறியத்தக்கதுன்னு சொல்லித்தே, அப்படிப்பட்ட ஜெகத்காரணமான வஸ்து அந்த பிரம்மம் எது அப்படின்ற முதல் ஆகாங்ஷை, யார் அந்த பிரம்மம் அப்படின்ற ஆகாங்ஷை. அந்த ஆகாங்ஷை வரவே பூர்வபக்ஷி வந்து ஆட்சேபிக்கிறான். என்ன ஆட்சேபிக்கிறான் அப்படின்னாக்கா, இந்த ஜீவாத்மா தான் இந்த ஜெகத்கார, அதாவது ஜீவாத்மா ஆன இந்த புருஷன், அது மேலே அச்சித்தான இந்த பிரகிருதி, இந்த ரெண்டு இருக்கிறதே பிரகிருதி புருஷ சம்சர்க்கத்தாலேயே சிருஷ்டி உண்டாருது. எப்போ இந்த அச்சித்து அச்சித்து இது ரெண்டும் சேர்றதோ அப்போவே சிருஷ்டி உண்டாருது. இதுக்கு எதுக்கு மூணாவது தத்துவம் ஈஸ்வரனை நீ கொள்றே, அவசியமே இல்லை அப்படின்னு ஆட்சேபிக்க ஆரம்பிச்சான். இப்படி அவன் ஆட்சேபிக்க முற்படவே முதல்ல இந்த பிரதானம் அப்படின்ற இந்த அச்சித்து, இது ஜெகத்காரணம் ஆக முடியாதுன்னு சமாதானம் சொல்றதுக்கு வந்தது அஞ்சாவது அதிகரணமான ஈக்ஷத்தரிகரணம். இந்த பிரதானத்துக்கு மேல ஜீவாத்மா இருக்கிறதே, இந்த ஜீவாத்மாவானதும் ஜெகத்காரணம் ஆக முடியாதுன்னு சொல்றதுக்கு வந்துதான் இந்த ஆறாவது அதிகரணமான ஆனந்தமய அதிகரணம், இப்பொழுது நமக்கு பிரஸ்துதமா இருக்கிற அதிகரணம். இதுல என்ன சொல்றதுன்னாக்கா, பிரகிருதி எதனால ஜெகத்காரணம் ஆக முடியாது அப்படின்னாக்கா, ஈக்ஷணம் ஈக்ஷண க்ஷமத்தை அதுக்கு உண்டாக இருக்கணும். ஈக்ஷணம்னா என்ன, சங்கல்பிக்கிற சக்தி. பகுஸ்யாம் பிரஜாகேய ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாகேயேதி அப்படின்றது. ததைக்ஷத அந்த பரபிரம்மமானது சங்கல்பிச்சது, நான் பலவாக ஆகக்கடவேன்னு சங்கல்பிச்சது, அப்படியே இந்த சிருஷ்டி உண்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறபடியாலே அஜித்துக்கு இந்த சங்கல்பசக்தி இல்லாதபடியாலே பரபிரம்மந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு ஈக்ஷத்ததிகரணத்தில் காட்டுட்டார். அது மேலே அவன் ஆக்ஷேபிக்கிறவன் அந்த பூர்வபக்ஷி உடனே எடுத்தான், சரி இந்த பிரகிருதி தான் ஜெகத்காரணம் அண்ணுன்னு சொல்றீரே, புருஷன் புருஷன் ஜெகத்காரணம்னு சொன்னா என்ன, ஜீவாத்மா ஜெகத்காரணம்னு சொன்னா என்ன, எதனால என்ன ஈக்ஷண க்ஷமத்தை உண்டே அதுக்கு அப்படின்றான். அப்போ அந்த சங்கல்பிக்கிற சக்தி ஜீவாத்மாவுக்கு உண்டே, அப்போ அவன் தான் ஜெகத்காரணமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவே அதை நிவாரணம் பண்றதுக்கு வந்ததான் இப்போ இருக்கிற பிரஸ்துதமா இருக்கிற ஆறாவது அதிகரணம் ஆனந்தமய அதிகரணம். இதுல எட்டு சூத்திரங்கள், அந்த எட்டு சூத்திரங்களாலே இந்த விஷயத்தை எல்லாம் ஸ்தாபிச்சு கொடுக்குறா நெம்பெருமானார். சமீபத்துல சில வருஷங்கள், அதாவது பல வருஷங்களுக்கு முன்னே எழுந்தருளி இருந்தவர் ஸ்ரீ லக்ஷ்மிபுரம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி அப்படின்றவர், ஒரு அற்புதமான கிரந்தத்தை சாதித்திருக்கிறார் நமக்கு நயசங்கதி மாளிகான்ற ஒரு அற்புதமான கிரந்தம். அந்த நயசங்கதி மாளிகை ஒரு காரிகா ரூபமாக இருக்கிறது. இந்த ஸ்ரீபாஷத்தில் இருக்கிற அதிகரணங்களுக்கு இருக்கிற சங்கதி தொடர் எப்படி இருக்கிறது, அதுக்கு மேலே அந்த அதிகரணத்தில் இருக்கிற விஷயம் என்ன, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு வந்தது தான் அந்த நயசங்கதி மாளிகா. அதில் ஆனந்தமயாதிகரணத்துக்கு ஒரு சுருக்கத்தை காட்டுற, அத ஆனந்தாதிகரணே ஜீவோ முக்கியக்ஷணாதிமானு ஜெகதக்காரணம் சியாதி தபவாதோத்திர வாரியதே அப்படின்னு சுருக்கமாக இந்த ஆனந்தமயாதிகரணத்துடைய விஷயத்தை காட்டுறேன். ஆனந்தாதிகரணம், இந்த ஆனந்தமயாதிகரணத்தில் ஜீவா முக்கியக்ஷணாதிமானு ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு வேண்டிய சங்கல்ப இத்தியாதி குணங்கள் எல்லாம் ஜீவாத்மாவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அந்த அபவாதம் எப்போ வந்தோ, ஜெகதா காரணம் சியாதி தபவாதா, ஜெகத்துக்கெல்லாம் இந்த ஜீவாத்மா தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்த அபவாதங்கள் வந்தப்போ அந்த அபவாதத்தை அத்திர வாரியத்தை அதை நிவாரணம் பண்ணினது தான் ஆனந்தமயாதிகரணத்துக்கு இருக்கிற விஷயம் அப்படின்னு சுருக்கமாக அதனுடைய அர்த்தத்தை காட்டுட்டார். இப்போ நாம் பார்த்த இந்த விஷயத்தை தான் மேலே 8 சூத்திரங்களால விவரிக்க போறார் எம்பெருமானார். அதை விவரித்து காட்ட போறார். இதுக்கு காரணம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய காரண வாக்கியம் என்ன அப்படின்னா, காரண வாக்கியம்னாக்கா இந்த ஒரு அதிகரணம் வருது, அந்த அதிகரணம் எப்படி பிரஸ்துதமாச்சு அப்படின்னாக்கா, வேதத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வாக்கியத்தை கொண்டு அதில் சந்தேகம் எழுவே, இது இப்படியா அது அப்படியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரவே ஒரு பூர்வபக்ஷி எழுந்து இப்படி தான் அப்படின்னு ஆட்சேபிக்கிறான், அப்படி கிடையாது அப்படின்னு சித்தாந்தி அதை ஸ்தாபிக்கிறான். இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது விஷயம். அப்போ அதுக்கு தான் காரண வாக்கியம்னு பேர். அந்த ஸ்ருதியில் இருக்கிற எங்கே சந்திக்தமான ஒரு விஷயம் வருதோ அதுக்கு தான் காரண வாக்கியம்னு பேர். இங்கே எது காரண வாக்கியம் அப்படின்னாக்கா, தைத்தரிய உபநிஷத்தில் சொல்கிறது சவா ஏஷ புருஷோன்ன ரசமயா அப்படின்னு ஆரம்பிச்சு மேலே சொல்லுண்டே போய், அதாவது அன்னமயா பிராணமயா மனோமயா விஜயானமயாலாம் சொல்லி கடைசியில் சொல்கிறச்சே, தஸ்மாத்வா ஏ தஸ்மாத்து விஜயானமயாத்து அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா அப்படின்னு சொல்கிறது. அப்போ முன்னாடி ஆத்மனா ஆகாஷ சம்பூதான்னு தொடங்கி அந்த ஆத்மாவை எப்படி குறிக்கிறதுனாக்கா ஆனந்தமயான்னு குறிக்கிறது. இந்த ஆனந்தமய சப்த வாச்சியனானவன் முக்தாத்மா, அதாவது பத்த அல்லது முக்தாத்மாவான இந்த ஜீவாத்மாவா அல்லது ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டவனான பரமாத்மாவா, இதுதான் சந்தேகம் அப்படின்னு வருது. அது பத்தாத்மாவா இருக்கலாம் முக்தாத்மாவா இருக்கலாம், மொத்தத்தில் பிரத்யகாத்மாவா அல்லது பரமாத்மாவா அப்படின்ற சந்தேகத்தில் பூர்வபக்ஷி சொல்கிறா இது பிரத்யகாத்மா தான், ஆனந்தமயன் பிரத்யகாத்மா தான். எப்படின்னா 6 காரணங்கள் கொடுக்குறான். அந்த 6 காரணங்களுக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை தான் சொல்கிறான். என்னன்னா முதல்ல சொல்கிறான், தஸ்யேஷகேவ சாரீர ஆத்மா, தஸ்ய ஏஷகேவ சாரீர ஆத்மா அப்படின்னு சொல்கிறான். இந்த சாரீர ஆத்மான்னு என்ன தெரியுமா, ஷரீரே பவஹா சாரீரஹா, சரீரத்துக்குள்ளே சரீர சம்பந்தத்தோட கூடி இருக்கிறவன் தான் சாரீர்னு சொல்லப்படுறான். அப்படிப்பட்ட சாரீர ஆத்மா ஏசகேவ இந்த ஆனந்தமயந்தான். யாருக்கு? முன்னே சொல்லப்பட்ட விஞ்ஞானமயத்துக்கு, அது முன் சொல்லப்பட்டதான அந்த கோஷங்களுக்கு அப்படின்ற. அப்போ இந்த எப்போ இந்த சாரீர ஆத்மான்னு சொல்லித்தோ, சரீரத்து சம்பந்தியான இந்த ஆத்மா யார் சுவாமி? ஜீவாத்மா தானே. அப்போ இந்த ஜீவாத்மா தான் ஆனந்தமயன் ஸ்பஷ்டமாக காட்டுறதே அப்படின்னுட்டான். இதை சொல்லுண்டே இருக்கவே பக்கத்தில் இருக்கிற அத்வைத்தி ஓடி வந்துட்டான். சரி சரி, நீ சொல்கிறது தான் சரி, இந்த ஜீவாத்மா தான் ஆனந்தமயன்னு சொல்கிறதுக்கு நானும் இதில் பங்கு கொள்கிறேன், நானும் இந்த ஆக்ஷேபத்தில் பங்கு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் பூர்வபக்ஷம் பண்ண வந்தான். இதுக்கு தான் பிராசங்கிகமான பூர்வபக்ஷம் அப்படின்னு பேர். பிராசங்கிகமாக பூர்வபக்ஷம் பண்ணுறான். என்னன்னா அவன் அந்த அத்வைத்தி என்ன சொல்கிறான், பரபிரம்மமோ ஜீவாத்மாவோ வேறு வேறு கிடையாது, ரெண்டு ஒன்று தானே, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு தானே வேதாந்த டிண்டிமம். அவன் பிரகாரம் அந்த ஜீவனே பிரம்மம் அப்படின்னு எப்போ சொல்லித்தோ, ஜீவாத்மா ஜெகத்காரணம் சொல்ல தட்டில்லையே அப்படின்றான். எப்படி சுவாமி இது, எப்படி ஜீவாத்மா பரபிரம் ஜெகத்காரணம் எப்படி சொல்கிறீங்கன்னாக்கா, வேதம் சொல்கிறதேன்னுட்டான். என்ன சொல்கிறது, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி, இந்த ஜீவாத்மாவால் தான் இந்த ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கப்படுறது, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்யா அப்படின்றான். அது மேலே சொல்கிறான் தத்வமசின்றது, தத்து துவமசி அந்த பரபிரம்மம் நீ ஆகிறாய் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஜீவாத்மா வேற இல்லை, அதாவது அந்த பரபிரம்மம் வேற இல்லை, நீயான ஜீவாத்மா வேற இல்லை, ரெண்டு ஒன்னேதாப்பா அப்படின்னு கேட்டது. அப்போ இந்த ஜீவ பிரம்மனோட ஐக்கியம் இருக்கிறதே இத்தாலே, இந்த சமானாதிகரணத்தாலே ஜீவாத்மாவே ஜெகத்காரணம் சொல்ல தட்டில்லை அப்படின்னுட்டான். அதுக்கு மூன்றாவது ஆட்சேபம், அதை மூன்றாவது காரணமாக காட்டுறார். அதுக்கு ஒரு இன்னொரு காரணம், அதாவது வேதமே காட்டுறது பிரம்மவிதாப்னோதிபரம் ததேஷாபியுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்கிற இடத்துல இதெல்லாம் யாரை காட்டுறது தெரியுமா, ஜீவாத்மாவை தான். இந்த பிரம்மவித் ஆப்னோதி பரம், பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் ஆப்னோதி, அவன் அடையிறான் எதை, பரம், தன்னுடைய பரமான நிலையை அடையிறான். அந்த பரமான நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? நிர்விசேஷ சின்மாத்திர வஸ்துவான அந்த தசை எப்படி இருக்கிறது தெரியுமா? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மாவா இருக்கிறது. சத்தியம் இருக்கிறதா இருக்கு, உள்ளதா இருக்கிறது. ஞானம் அச்சித்த காட்டிலும் வேறுபட்டு இருக்கிறது, ஞானம்தான் இருக்கிறது. அனந்தம் அளவற்று இருக்கிறது, பிரம்மா பெருசா இருக்கிறது. அந்த எப்படிப்பட்ட இந்த பிரம்மாவான இந்த ஜீவாத்மா இருக்கிறது, பிரம்மம் அப்படின்ற இந்த சப்தம் ஜீவாத்மாவை குறிக்கிறது. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா அப்படின்னு ஜீவாத்மாவை தான் குறிக்கிறது லட்சணம் அப்படின்னு காட்டுட்டான். எதனால என்ன, ஈக்ஷான்ற சங்கல்பம் ஜீவாத்மாவுக்கு சேர்றது. ஆகப்படி ஆனபடியாலே இங்க சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மான்னு சொல்லப்பட்ட ஜீவாத்மா தான் மேலே ஆனந்தமயன்னு காட்டப்படுறான். இதுதான் அவன் காட்டுட்டான். இப்படி சொல்லவே உடனே இந்த நாலாவது ஆட்சேபம் சொன்னார், இந்த விஞ்ஞானமயன் ஆனந்தமயன் அப்படின்னு சொல்லித்தேன். அந்த விஞ்ஞானமயன் யார் தெரியுமா? அன்னமய, பிராணமய, மனோமய, அதுக்கு உள்ளே இருக்கிற விஞ்ஞானமயன் புத்தியை காட்டுறது. அன்னமயம் அப்படின்னாக்கா இந்த உடம்பை காட்டுறது. பிராணமயன்னா அதுக்குள்ளே இருக்கிற பஞ்சவிருத்தி பிராணனை காட்டுறது. மனோமயன்னா அதுக்குள்ளே இருக்கிற மனசை காட்டுறது. விஞ்ஞானமயன்னா அதுக்குள்ளே இருக்கிற மனோவிகாரமான புத்தியை காட்டுறது. அந்த விஞ்ஞானமயத்துக்குள்ளே அந்யா அந்தர ஆத்மா ஆனந்தமயான்னு இருக்கிறபடியாலே ஆனந்தமயன் அதுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை தான் சொல்ல முடியும் அப்படின்றது நாலாவது ஆட்சேபமாக காட்டுறான். அஞ்சாவது சொல்கிறான், மயட் அப்படின்ற ஒரு பிரத்யயம் இருக்கிற சுவாமி, ஆனந்தமயா அப்படின்றான். அந்த ஆனந்தமயானாலே மயா அப்படின்னா மயட் பிரத்யம் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மயட் எங்கே வருது தெரியுமா? விகாரார்த்தே மயட், விகாரத்தை சொல்கிறச்சு தான் மயட் பிரத்யயத்தை சொல்லப்படுறது. எதே போல மிருண்மயா கட்டகா அப்படின்னு சொல்கிறச்சே மிருண்மயமான கட்டம்னா மண்ணால் ஆக்கப்பட்டது கட்டம் அப்படின்றோம். அப்போ மண்ணினுடைய விகாரம் தானே கட்டம், அந்த 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 விகாராவஸ்தையை தானே கட்டம் அப்படின்றோம். அதே மாதிரி இந்த ஹிரண்மயம், இப்போ மோதிரம் இருக்கிறது, இதுக்கு ஹிரண்மயம் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னாக்கா ஹிரண்யத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது, இந்த தங்கத்தினுடைய விகாரம் தான் இந்த மோதிரம் அப்படின்றோம். ஹிரண்மயம் அப்படின் மயட் அப்படின்ற அந்த பிரத்யம் இருக்கிறது. இந்த மயட்டானது விகாரத்தில் அர்த்தம் சொல்கிறபடியாலே இது ஆனந்தமயா அப்படின்றச்சு ஆனந்தத்தினுடைய விகாரம் அப்படின்னு வச்சுக்கணும். ஜீவாத்மாவாக தான் இருக்க முடியும் அப்படின்னும் அத்வைதி. எதனால் எப்படி சொல்கிறீர் அப்படின்னா அவன் சொல்கிறான், இந்த பரபிரம்மம் தான் விகாரத்துக்கு ஆஸ்பதமே இல்லாத இருக்கிறது, அவிகாராய் சுத்தாயான்னு இருக்கிறது. அப்போ எப்போ அதுக்கு பிரம்மத்துக்கு விகார ஆஸ்பதம் இல்லையோ இந்த ஜீவாத்மாவுக்கு தான், அதாவது சுத்தமான தசையில் எப்போ அதுக்கு அந்த விகாரத்துக்கு ஆஸ்பதம் இல்லையோ அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு தான் அவிகார ஆஸ்பதம் இருக்கிறதுன்னு சொல்கிறபடியாலே இந்த விகாராஸ்பதமான ஜீவாத்மா தான் மயட் அந்த மயா அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே ஆறாவது ஒரு வாதத்தை வைக்கிறான் இந்த பூர்வபக்ஷி சாங்கியம் அப்படின்னு வச்சுக்கிறது. அவர் என்ன சொல்கிறான், பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு அந்த இது ஸ்ருதி வாக்கியம் சொல்கிறது, அங்கேயே மேலே காட்டுறது. என்ன விஷயம் அப்படின்னாக்கா இந்த ஆனந்தமயன் இருக்கிறானே, இந்த ஆனந்தமயனை ஒரு புருஷ ஆகாரத்தில் பார்க்குறச்சே அவனுக்கு தச பிரியமே வசிரா மோதோ தட்சிணப் பக்ஷா பிரமோதோ உத்தரப் பக்ஷா ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சிரஸ் அப்படின்னாக்கா இந்த இது தலை, தலைப்பகுதி. பக்ஷம் அப்படின்னாக்கா கைப்பகுதிகள். ஆத்மா அப்படின்னாக்கா கழுத்துக்கு கீழே நாபிக்கு மேலே இருக்கிற உடம்பு பகுதிக்கு ஆத்மான்னு பேர் வச்சிருக்கிறான். மேலே இந்த கால் இருக்கிற இடத்துக்கு புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு காட்டுறான். அப்போ இந்த மாதிரியான இந்த புருஷ ஆகாரம் இருக்கிறது இதில் ஆனந்த ஆத்மா இல்லை, ஆனந்தம் அப்படின்றது ஆத்மாவாக இருக்கிறது, அவையவியாக இருக்கிறது. பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படிங்கிற புச்சமாக சொல்லியிருக்கிறபடியாலே இது அந்த அவயவத்தை சொல்கிறபடியாலே வேறுபட்டிருக்கிறது. அப்போ அவயவி ஆன ஆனந்தம் வேறே, அவயவம் ஆன பிரம்மம் வேறே. இது எப்போ வேறு வேறு ஆச்சோ ஆனந்தமயம் பிரம்மம் அல்ல அப்படின்னு அடுத்த இல்லையோ, அப்போ ஆனந்தமயம் ஜீவாத்மா தானே சுவாமி அப்படின்றோம். இதுக்கு தெம்புட்ற மாதிரி அடுத்த ஒரு வார்த்தை வேறு உண்டு வேதத்தில், என்ன அசத் பிரம்மே அசன்னேவச பவதி, அசத் பிரம்மேதி வேத சேது அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமயனும் ததோ விதுகுன்றது. யார் இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறானோ அவன் இருக்கிறான், யார் இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலையோ அவன் இருந்தும் இல்லாதபடியாக ஆயிடுறான், அசற்கல்பனா போறான். அப்போ இந்த பிரம்மத்தினுடைய ஞான அஜானங்களுக்கு தான் பலத்தை சொல்றது. ஆனந்தமயன் பிரம்மா அப்படின்னு ஆயிருந்தால் ஆனந்தமயத்தினுடைய ஜான அஜானங்களுக்கே பலன் சொல்லியிருக்கலாமே, கேட்கறான் அவன் பூர்வபக்ஷி. அப்படி சொல்லலையே. ஆனந்தமயன் வேற, பிரம்மம் வேறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிரம்மத்தினுடைய ஜான அஜானங்களுக்கு நீ பலன் சொல்லியிருக்கிறபடியாலே, வேதம் பலன் சொல்லியிருக்கிறபடியாலே, இந்த ஆனந்தமயம் வேற, பிரம்மா வேற, ஆனந்தமயம் ஜீவாத்மாவே அப்படின்றான். இப்படி எல்லாம் ஆறு விதமாகத்தான் இந்த பூர்வபக்ஷி ஆட்சேபிக்க, பரம கிருபையோட எம்பெருமானார் அது எல்லாத்தையும் மறுத்து தான் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றார் ரெண்டு சூத்திரங்களாலே அற்புதமாக. ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னு சூத்திரத்தில் தொடங்கி என்ன சொல்ற